ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய். சென்ற வாரம் இந்தியா சுதந்திரம் பெற்றதை பற்றி குறிப்பிட்டோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். 1911 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு எழுதினார், கடவுள் தனக்கென ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்து அங்கு எல்லா இடையூறுகள் ஆபத்துகள் இடையிலும் சிலர் மூலமோ பலர் மூலமோ உயர் ஞானத்தை வைத்து காக்கிறாள். இப்போதைக்கு அது இந்தியாவாகும். இந்திய ஆன்மீகத்தில் யோக குருவாக இருந்து தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் அது அந்நிய ஆதிபத்தியத்திலிருந்து விடுபட்டு பூரண சுதந்திர நாடாக திகழ வேண்டும் என்பதை ஸ்ரீ அரவிந்தர் தம்முடைய வாழ்க்கை துவக்கத்திலேயே உணர்ந்து கொண்டார். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதுவே பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 75th பிறந்த தினமும் ஆகும். அவர் தன் தாய்நாட்டை மலைகளும் நதிகளும் நிலமும் கொண்ட வெறும் பிரதேசமாக பார்க்கவில்லை, அதை தன் தாயினும் மேலாக கருதினார். இந்தியா விடுதலையடைந்த நாளில் அன்னை தமது கொடியை ஸ்ரீ அரவிந்தரின் அறையின் மேல் மாடியில் முதன் முதலாக ஏற்றினார். அது இந்தியாவின் ஆன்மீக கொடி என்றும் கூறினார் அவர். அன்று பிற்பகலில் அன்னை மேல் மாடியில் நிற்க எல்லோரும் வந்தே மாதரம் பாடி அவரை வாழ்த்தினர். அதன்பின் அன்னை ஜெய்ஹிந்த் என்று கோஷமிட்டார். அந்த தொனியும் தோரணையும் இன்னும் என் மனக்கண்ணில் நிற்கிறது. அன்று மாலை ஆசிரமத்தின் முற்றத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோலாகலமாக அந்த நாள் கொண்டாடப்பட்டது என்று நினைவு கூர்கிறார் திரு நிரோத்பரன் அவர்கள். 1947 சுதந்திர இந்தியாவின் பிறந்த நாள். இது இந்திய வரலாற்றில் பழைய யுகம் ஒன்று முடிந்து புதிய யுகம் ஒன்று தொடங்கியதை குறிக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்றது நமக்கு மட்டுமின்றி உலகத்திற்கே முக்கியத்துவம் உடையது. ஏனெனில் இது மனித இனத்தின் அரசியல், சமூக, பண்பாட்டு, ஆன்மீக எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் சுதந்திர தின செய்தி அளிக்குமாறு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த செய்தியை அனுப்பினார். இதில் அவர் தம்முடைய 5 கனவுகளை பற்றி விவரிக்கிறார். இன்று அந்த கனவுகள் அனைத்தும் நனவாகி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பேச்சின் சுருக்கத்தை இங்கு பார்க்கலாம். 15 எனது பிறந்த நாள். அந்த நாள் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அடைந்துள்ளது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பது இயற்கையே. இந்த நிகழ்ச்சி ஏதோ தற்செயலாக நடந்ததாக நான் கருதவில்லை. என்னை வழிநடத்தும் தெய்வ சக்தி எனது வாழ்வின் தொடக்கப் பணிக்கு தனது அங்கீகாரத்தையும் தனது அதிகார முத்திரையையும் வழங்கியுள்ளதாகவே நான் கருதுகிறேன். என் வாழ்நாளில் பல உலக இயக்கங்கள் வெற்றியடைய வேண்டுமென்று விரும்பி எதிர்பார்த்தேன். அன்று அவை நடைமுறை சாத்தியமல்லாத வெறும் கனவுகளாகவே தோன்றின. இன்று அநேகமாக அவை எல்லாமே நிறைவேறும் நிலையில் அல்லது நிறைவேற்ற பாதையில் உள்ளதை காண்கிறேன். ஸ்ரீ அரவிந்தர் இங்கு கனவுகள் என்று குறிப்பிடும் பொழுது அவற்றை 5 கனவுகளாக எழுதுகிறார். இந்த 5 கனவுகளின் சாராம்சம் இதோ. இந்தியாவிற்கு சுதந்திரத்தையும் ஐக்கியத்தையும் அளிக்கும் புரட்சி. 2, ஆசியா மறுமலர்ச்சி அடைந்து விடுதலை பெற்று முன்பு மனித நாகரிகத்திற்கு பெரிதும் உதவியது போல் மீண்டும் உதவுதல். 3, மனித இனம் முழுவதும் புதிய பெரிய ஒளிமயமான பெருமிதம் கொண்ட வாழ்வு பெறுதல். இது முற்றிலும் நிறைவேறுவதற்கு புறச்சாதனமாக உலகின் பல்வேறு மனித இனங்களும் ஒன்றுபடுதல். ஒவ்வொரு இனத்தின் தேசிய வாழ்வும் உணர்வும் தேசிய உணர்வை விட பலமாக வேலை செய்து அவைகளை ஒன்றாக பிணைக்கும். 4, இந்தியா தனது ஆன்மீக ஞானத்தையும் வாழ்வை ஆன்மீகமயமாகும் முறைகளையும் உலகிற்கு கற்பித்தல். 5, இறுதியில் பரிணாமத்தில் ஒரு புதிய அடி எடுத்து வைத்தல். அதனால் உணர்வு இப்போதுள்ளதை விட உயர்ந்த படிக்குச் செல்லும். அப்பொழுது தனி மனிதனுடைய பூரணத்தையும் பூரணமான சமுதாயத்தையும் பற்றி மனிதன் சிந்திக்கவும் கனவு காணவும் தொடங்கிய நாள் முதல் மனித குலத்தை குழப்பி அதை அலைக்கழித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கப்படும். இந்த கனவுகளை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவது கனவு ஒரு புரட்சி இயக்கம், அது சுதந்திர மற்றும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கும். இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டாலும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் முன்பு எப்படி பிளவுபட்டிருந்ததோ அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படாமல் ஒன்றுபட்ட இந்தியாவாக ஆக வேண்டும். மதம் மற்றும் ஜாதி பிரிவினைகளால் இந்தியா பிளவுபட்டுவிடக்கூடாது. ஏனெனில் பிரிவினை நிலைத்தால் இந்தியா மிகவும் பலவீனமடைந்துவிடும். பிரிவினை போயாக வேண்டும். எந்த சாதனங்கள் மூலமாவது, எந்த வழியிலாவது பிரிவினை போக வேண்டும். ஐக்கியம் என்ற நிலை எட்டப்பட வேண்டும். இந்தியாவின் எதிர்கால உயர்வுக்கு இது தேவையான ஒன்றே. அவருடைய இரண்டாவது கனவு இவ்வாறு இருக்கிறது. ஆசிய மக்களின் விடுதலை பற்றியதாக இருக்கிறது. ஆசியா மனித நாகரிகத்திற்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது. அது மீண்டும் அந்த நிலைக்கு திரும்ப வேண்டும். ஆசியா விழித்து கொண்டு விட்டது. அதன் பெரும் பகுதிகள் விடுதலை பெற்றுவிட்டன. மற்ற பகுதிகளும் சுதந்திரத்திற்காக போராடி வருகின்றன. இன்னும் சிறிதளவு வேலையே மிச்சம் இருக்கிறது. அதுவும் இன்றோ நாளையோ செய்யப்பட்டுவிடும். அங்கு இந்தியா தன்னுடைய பங்கிற்கான வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அக்காரியத்தை அது சக்தியோடும் திறமையோடும் செய்வதானது அது சாதிக்கக்கூடியவற்றையும் உலக நாடுகளின் சங்கத்தில் அது பெறக்கூடிய இடத்தையும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறது. மூன்றாவது கனவை பற்றி விவரிக்கும் போது, மொத்த மனித இனத்திற்கும் ஒரு சிறந்த மாட்சிமை கொண்ட வாழ்விற்காக புற அடிப்படையிலான உலக ஐக்கியம் உருவாக்கப்பட வேண்டும். மனித குலத்தின் ஐக்கியம் தொடங்கிவிட்டது. அரைக்குறை ஆரம்பம் நடந்திருந்தாலும் பெரும் தடைகளோடு போராடி கொண்டிருக்கிறது. இங்கும் இந்தியா பெரிய அளவில் தன் பங்கு வேலையை தொடங்கிவிட்டது. தற்போதைய நிலைமைகளை, உடனடி வாய்ப்புகளை மட்டும் கருதாமல் எதிர்காலத்தை எண்ணி பார்க்கவும் அதை அருகில் கொண்டு வரக்கூடிய பரந்த அரசியல் ஞானத்தையும் அது வளர்த்து கொள்ளுமானால் மெதுவாக முன்னேறுவதற்கு பதில் துணிச்சலுடனும் துரிதமாகவும் முன்னேறும். சிறிய நாடுகளின் சுதந்திரத்திற்கு எந்த நேரத்திலும் ஆபத்து நேரிடலாம். பலம் வாய்ந்த பெரிய நாடுகளின் வாழ்விற்கு கூட பாதுகாப்பு கிடையாது. இந்தியா பிரிந்திருக்குமானால் அவளுடைய பாதுகாப்பு நிச்சயமில்லாமலே இருக்கும். ஆகவே உலக ஐக்கியம் எல்லோருக்குமே நல்லது. மனிதனின் மௌட்டியமும் மூட சுயநலமுமே இதை தடுக்கக்கூடும். இவை இரண்டையும் எதிர்த்து தேவர்கள் கூட வேலை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதனால் இவையெல்லாம் இயற்கையின் தேவைக்கும் கடவுள் சித்தத்திற்கும் எதிரே நிற்க முடியாது. இந்த மூன்றாவது கனவில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. புற அடிப்படை மட்டும் போதாது, சர்வதேச மனப்பான்மையும் நோக்கும் வளர வேண்டும். இரட்டை அல்லது பன்மை பிரஜா உரிமை, பண்பாட்டு பரிமாற்றம் அல்லது கலப்பு இவையெல்லாம் தோன்ற வேண்டும். இதற்குள் தேசியம் தனது காரியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கும். அதன் போர்க்குணத்திற்கு இனி தேவை இராது. ஆகவே மேலே குறிப்பிட்டவைகளை தனது தற்காப்பிற்கு எதிரானவை என்று கருதாது ஒரு புதிய ஒற்றுமை உணர்வு மனித இனத்தை பற்றிக்கொள்ளும். நான்காவது கனவை குறிப்பிடும் பொழுது, உலகிற்கு இந்தியாவின் ஆன்மீக கொடை தொடங்கிவிட்டது. இந்திய ஆன்மீகம் நாளுக்கு நாள் அதிக அளவில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் புகுந்து கொண்டிருக்கிறது. இப்போக்கு மேலும் வளரும். இக்காலத்தின் அழிவுகளுக்கிடையே அதிகம் அதிகமான கண்கள் இந்தியாவையே நம்பிக்கையுடன் நோக்குகின்றன. இந்தியாவின் ஆன்மீக போதனை மட்டுமின்றி அதன் சைத்திய ஆன்மீக சாதனைகளையும் பலரும் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றனர். அவர்களின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவருடைய இறுதி கனவு, மனிதனை பரிணாமத்தின் அடுத்த உயர்நிலைக்கும் பரந்த உணர்விற்கும் உயர்த்துவதே ஆகும். தனிமனிதனின் பூரணமும் ஒரு பரிபூரண சமுதாயம் என்ற பிரச்சினைக்குமான தீர்வை அவன் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்தே முயன்று வந்திருக்கிறான். இந்த லட்சியமானது இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் உள்ள முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவர்களை கவர்ந்துள்ளது. இந்த வழியில் உள்ள கஷ்டங்கள் வேறு எத்துறை முயற்சியிலும் உள்ளவைகளையும் விட மிகவும் அதிகமானதுதான். ஆனால் கஷ்டங்கள் இருப்பது அவற்றை வெல்ல வேண்டும் என்பதற்காகவே. பரமனது சித்தம் இருந்தால் நிச்சயம் வெல்லப்படும். இங்கும் கூட பரிணாமத்தில் இந்த புதிய படியை ஏற வேண்டுமானால் ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் உள்வுணர்வின் வளர்ச்சி மூலமே அது நடக்க வேண்டியது இருப்பதால் இந்தியா அதில் முன்னோடியாக இருக்க முடியும். அவ்வளர்ச்சி உலகம் தழுவியதாக இருக்கும் எனினும் அதன் மையமான இயக்கம் இந்தியாவுடையதாக இருக்கலாம். இந்தியாவின் விடுதலை திருநாளை இந்த பொருளுடையதாகவே நான் கருதுகிறேன். இந்த நம்பிக்கை நிறைவேறுமா, எவ்வளவு நிறைவேறும், எவ்வளவு விரைவில் நிறைவேறும் என்பது இப்புதிய இந்தியாவை பொறுத்திருக்கிறது. இந்தியாவின் எதிர்கால வேலை என்று நான் நம்புவதில் அவை ஒரு பகுதியாகும். அதில் அவள் முக்கிய பங்கு ஏற்றே ஆக வேண்டும். இந்தியா தனது சொந்த பொருளாதார முன்னேற்றத்திற்காக மட்டும் வெளித்தளவில்லை. தான் அதிக விரிவும் பெருமையும் சக்தியும் வளமும் பெறுவதற்காக மட்டும் எழவில்லை. ஆனால் இவைகளையும் அவள் புறக்கணிக்கக்கூடாது. நிச்சயமாக வேறு இனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அவள் எழவில்லை. கடவுளுக்காகவும் உலகத்திற்காகவும் வாழ்ந்து மனித இனத்திற்கு உதவவும் தலைமை தாங்கி நடத்தவும் அவள் எழுகின்றாள். எனவே அவருடைய கனவுகள் அனைத்தும் இப்பொழுது பெரும்பாலும் நிறைவேறிவிட்டன என்று சொல்லலாம். அவருடைய இந்த கடைசி கனவுதான் ஆரோவில் உருவாக காரணமாக இருந்தது என்பது நமக்கு புரிகிறது. ஜாதி மத இன நாடு வேறுபாடுகள் அற்று மனிதகுல ஒற்றுமைக்காக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கண்ட கனவு இன்று ஆரோவில் எனும் புறத்தன்மையோடு பரிசோதனை முயற்சியாக அன்னையால் 1968 நிறுவப்பட்டது. இறைவனுடைய கனவு என்பதால் அது அன்னையால் நனவானது. ஆரோவிலின் லட்சியம் முற்றிலுமாக நிறைவேறும் நாள் வரும்பொழுது நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கண்ட கனவு நிறைவேறும் நிறைவேறியே ஆக வேண்டும். இந்த தருணத்தை தி அவர் ஆஃப் காட் எனச் சொல்லலாம். பகவானின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வேளையில் சாவித்திரியின் முத்தாய்ப்பான வரிகளை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். அவேக்கன்ட் டு த மீனிங் ஆஃப் மை ஹார்ட் தட் டு ஃபீல் லவ் அண்ட் ஒன்னஸ் இஸ் டு லிவ் அண்ட் திஸ் த மேஜிக் ஆஃப் அவர் கோல்டன் சேஞ்ச் இஸ் ஆல் த ட்ரூத் ஐ நோ ஆர் சீக் ஓ சேஜ். அன்பையும் ஒருமையையும் உணர்வதே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு காட்டிய வழி. அதுவே ஆரோவிலின் அடிப்படை நோக்கம். ஸ்ரீ அரவிந்தர் ஒதுங்கியிருந்த காலத்தில் நிறைய இலக்கிய வேலை நடந்தது. 1930களில் அவ்வளவு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்த காலத்திலும் நிறைய கவிதைகளும் உரைநடை எழுத்துக்களும் எழுதினார். கவிதைகளில் பெரும்பகுதி சானட்ஸ் என்று அழைக்கப்படும் ஈரேழ்வரி பாக்கள். ஆனால் அவர் இக்காலத்தில் எழுதியவைகள் எல்லாம் அதிமுக்கியமானது சாவித்திரி என்னும் காவியம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காவிய வேலை நடந்தது. த லைஃப் டிவைன் தெய்வீக வாழ்க்கை ஸ்ரீ அரவிந்தருடைய உபநிடதம் என்று சொன்னால் சாவித்திரியை அவருடைய கீதை என்று சொல்லலாம். இந்த ஆண்டுகளில் ஆர்யாவில் தொடர்கட்டுரையாக வந்த அவருடைய எழுத்துக்கள் நூல் வடிவில் வெளியிடப்பட்டன. 1939 1940 இரு பாகங்களாக த லைஃப் டிவைன் வெளிவந்த பின் கலெக்டட் போயம்ஸ் அண்ட் பிளேஸ், ஹிம்ஸ் டு த மிஸ்டிக் ஃபயர், த ஹியூமன் சைக்கிள், தி ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி ஆகியவை வெளிவந்தன. அவருடைய கடிதங்களில் சில ஏற்கனவே பேசஸ் ஆஃப் யோகா, லைட்ஸ் ஆன் யோகா என்னும் சிறு நூல்களாக வெளிவந்திருந்தன. இப்பொழுது பெரும்பாலான அவருடைய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு லெட்டர்ஸ் ஆன் யோகா என்ற பெயரில் 4 தொகுதிகளாக வெளிவந்தன. இவ்வாண்டுகளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய மெய்ப்பொருட்கொள்கையையும் அவருடைய அருளையும் அவருடைய யோகத்தையும் விளக்கும் பல ஆண்டு மலர்களும் காலாண்டு மாத இதழ்களும் வெளிவந்தன. 1942 ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரபிந்தோ மந்திர் ஆனுவல் என் முதல் மலர் கல்கத்தாவிலிருந்து வெளிவந்தது. 1944 பிப்ரவரியில் அட்வென்ட் எனும் காலாண்டு இதழ் சென்னையிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. 1949 பிப்ரவரியிலிருந்து புல்லட்டின் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்னும் ஆங்கில பிரெஞ்சு இருமொழி காலாண்டு இதழ் ஆசிரமத்தால் வெளியிடப்பட்டது. இவ்விதழின் பெயர் பின்னால் புல்லட்டின் ஆஃப் த ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் என்று மாற்றப்பட்டது. ஸ்ரீ அரவிந்தர் அதனுடைய முதல் 7 இதழ்களுக்கு சிறப்பு கட்டுரைகள் எழுதினார். இக்கட்டுரைகள் சூப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் என்ற நூல் வடிவில் வெளிவந்துள்ளன. 1949 ஸ்ரீ அரவிந்தரின் சீடரான கேடி சேத்னாவை ஆசிரியராக கொண்ட மதர் இந்தியா என்ற இருவார இதழ் பம்பாயிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. பின்னால் அது மாத இதழாக மாறிவிட்டது. இப்பொழுது அது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ அன்னையால் உலகை திருவுருமாற்றம் செய்ய வந்த மந்திரம் என்று அழைக்கப்படும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்காக அளித்தருளிய சாவித்ரி காவியம் பற்றிய ஒரு தொகுப்பை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.